முதல் நாளிலே முதல் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதல் தேவ செய்தியை திண்டுக்கல் எக்லேசாவை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் முத்து அவர்கள் நம்மோடு சத்திய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர் எடுத்துக்கொண்ட பாடத்துடைய தலைப்பு தூபகலசம். ஆதாரவாசனம் லேவியராகமம் 16:12. லேவியராகமம் 16:12 வாசிக்கும்படியாக அன்பு சகோதரி மற்றும் குன்னூரை சேர்ந்த அன்பு சகோதரி மஞ்சு அவர்களையும், ஈரோடு சபையைச் சேர்ந்த அன்பு சகோதரி லதா அவர்களையும் வேதம் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தளனினால் தூப கலசத்தை நிரப்பி புடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடியில் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து
தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு சகோதரர் அவர்களை நம் அனைவரும் சார்பே அன்போடு கூட அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் சபையார் அவர்களுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலை நாட்டிலிருந்து நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் இருவருக்கும் கூட என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் கூட இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த ஒரு ஆவிக்குரிய மாநாட்டில் முதல் தேவ செய்தியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய கன்வென்ஷன் கமிட்டியார் மற்றும் மூத்த சகோதரர்களுக்கு கூட என்னுடைய நன்றியையும், மிகுந்த வாய்ப்பை கிருபை பாராட்டியிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் செலுத்திக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்மளுடைய பாடம் தூப கலசம், அதற்கு ஆதார வசனம் லேவியராகமம் 16:12 வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தளனினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து.
போதும், இதனுடைய தொடர் வசனங்களை நாம் பாடத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது வாசிக்கலாம். நம்மளுடைய பாடத்தினுடைய ஆதாரம் தூப கலசம் என்கிற வார்த்தை இந்த வசன பகுதியில் இடம்பெற்றிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பெரும்பான்மையா ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான சத்தியம் அடிப்படை வேத பாடங்களில் நம்ம கேட்கும் பொழுது, பாவ நிவாரண பலிகளின் போது, பிரதான ஆசாரியனால் செலுத்தப்பட்ட காலை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவனுடைய பலியின் போது அவருடைய கரத்திலிருந்து தூப வர்க்கம் பொன்னால் செய்த தூபபீடத்தின் மூலமாக ஏறெடுக்கப்பட்டதை நாம் அனைவரும் அறிந்த விஷயம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீளமான ஆழ்ந்த நிழல் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆசரிப்பு கூடாரத்தை தவிர வேறல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்தினுடைய ஆராய்ச்சி அநேக சகோதரர்கள் செய்திருந்தும் இன்னமும் கூட செய்து கொண்டிருந்தும் கூட இந்த ஆசரிப்பு கூடாரம் நிழலுக்கு வந்து ஒரு முடிவில்லாத ஒரு தொடர் சத்தியத்தை தேவன் அங்கு கொடுத்து வருகிறார். அப்படி பார்க்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன இதர பனிமொட்டுகள் கூட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதில் காணப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரிசுத்தவான்களுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கே காணப்படுகிறது. சொல்லும் பொழுது இந்த நெருப்பு செட்டி, அதாவது தூபகலசம், இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இதனுடைய இணை வசனம் இன்னொன்று நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 27:1-3 முடிய,
ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமுமாக ஸ்ரீதி மரத்தால் பலிபீடத்தையும் ஒன்று பண்ணுவாயாக. அது சதுரமும் மூன்று முள உயரமுமாய் இருப்பதாக. அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முத்துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக.
அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. பலிபீடம் ஒரு சதுரமான சைஸ்ல அங்க தேவன் செய்ய சொல்றத நம்ம பார்க்கிறோம். சீத்திம் மரத்தால் செய்து காப்பர் ஷீட் போட்டது என்ன பண்ணணும், தாமிர தகரத்தால். சுத்த தமிழ்ல சொல்லும் பொழுது தாமிரம், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது காப்பர், செம்புன்னு சொல்லி கூட நடைமுறையில சொல்லலாம், வெங்கலம் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தா அது தவறான டிரான்ஸ்லேஷன். அது நீங்க எல்லாருமே மேக்சிமம் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா வெங்கலம் என்கிற ஒரு வார்த்தை எதனால வரக்கூடாதுங்கிறத நம்ம உள்ள போகும்போது பார்க்கலாம். இப்போ இந்த பலிபீடம் முக்கியமாக அங்க மிருகங்களுடைய உடல் தகனங்கள் ராப்பகலாக ஆய்கொண்டிருந்தது நம்ம அறிந்த விஷயம். ஆனா அந்த பலிபீடத்திற்கு சப்போர்ட்டா சில பொருள்கள், அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சில பாத்திரங்கள், தட்டுமுட்டு சாமான்கள், இது அனைத்துமே தேவன் அங்க வந்து காப்பர்ல தான் செய்ய சொல்லிடுகிறார். இப்போ நம்ம லேவியராகமம் 16 அதிகாரத்தில் வாசிச்ச தூப கலசம் என்கிற வார்த்தை, இப்ப இங்க வாசித்த நெருப்பு சட்டிகள், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் மூல வார்த்தை ஹீப்ரூ வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஸ்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. MACHTAH மேஸ்டா. அப்ப பாருங்க, ஒரு இடத்துல நெருப்பு சட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல தூப கலசம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இன்னும் சில இடங்கள்ல சாம்பல் பாத்திரம் எல்லாம் வரும். சோ இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தூப கலசம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் எதனால் இதற்கு வந்ததுன்னா, பிரதான ஆசாரியன் கையில எடுக்கும் போது அல்லது தூபத்தை ஏறெடுக்கக்கூடிய வேலையை அவர் செய்யும் பொழுது. அப்ப அதுக்கு முன்னாடி அது என்ன மட்டும்தான், வெறும் ஒரு பாத்திரம், பலிபீடத்திற்கு இசைவாக இருக்கக்கூடிய ஒரு உபயோக பாத்திரம் அவ்வளவுதான். அதுல நெருப்பு வச்சிருப்பாங்க, அல்லது தூப வர்க்கத்தை பொடியாக்கி ஒரு இடத்துல சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, சாம்பல் இருக்கும் ஒரு இடத்துல. பலிபீடத்தை சுற்றி நிறைய இதர பனிமுட்டுகள் வந்து அங்க பொதுவாகவே வைத்திருப்பாங்க. அப்ப அந்த பலிபீடம் இல்லை அப்படின்னா அந்த பொருள்களுக்கு அங்க வேலையும் இல்லை. நிறைய அந்த சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரின் கையில் இருக்கிறது கோல்டு மாதிரி காமிச்சிருக்காங்க, ஆனா அது அப்படி வரக்கூடாது, அது ஆக்சுவலா செம்பு காப்பர். சரி, இப்போ இந்த தூப கலசமாக இருந்தாலும் சரி, அல்லது சாம்பல் பாத்திரமோ நெருப்பு சட்டியோ என்ன வேணாலும் இருக்கலாம், இப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு உள்ள நம்ம கடந்து போகலாம். பொதுவாக ஏன் இதை வெண்கலம் என்கிற மொழிபெயர்ப்பு தவறு, அவ்வாறு நாம குறிப்பிடக்கூடாது, ஏன் இதை காப்பர்னு சொல்லணும், ஏன் தாமிரம் என்று அழைக்கணும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, வெண்கலம் என்கிற மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கலவை உலோகம், துத்தநாகத்தோடு வந்து பாத்தீங்கன்னா செம்பை மிக்ஸ் பண்ணதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு கலவை உலோகம் தான் வெண்கலம். மாறாக ஆசரிப்பு கூடாரத்தை வந்து தேவன் அசம்பிள் செய்ய சொன்ன அந்த காலகட்டத்தில் கலப்பட உலோகங்கள் எதுவுமே பயன்படுத்தப்படல, ஒன்லி தங்கம், வெள்ளி, காப்பர் போன்ற டைரக்டா நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல் உலோகங்கள் மாத்திரமே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் பயன்படுத்தி இருக்கிறாரு. தங்கம் நமக்கு தெரியும், டிவைன் நேச்சர், தேவனுடைய திவ்ய சுபாவத்தை அடையாளப்படுத்துது. வெள்ளி தேவனுடைய சுத்தமான சத்திய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் குறிப்பிடுது நமக்கு தெரியும். சோ அப்ப ரெண்டு மெட்டல்ஸ்க்கு ஆணித்தனமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. எனவே நம்ம வெள்ளின்னு வர்ற இடத்துல வெங்கலம்னு போட்டா செட் ஆகாது இல்லையா, அதே போல காப்பர்னா கூட அருமையான மீனிங் இருக்கு. அது பாருங்க செந்நிறமாக காணப்படுது. தங்கம் எப்படி இருக்கும், மஞ்சள் மேலோங்கி காணப்படும். இப்ப காப்பர் எப்படி இருக்கும், நீங்க டீ கடைகள் எல்லாம் அந்த பைலர் பார்த்திருப்பீங்க இல்லீங்களா, காப்பர் ரெட்டிஷா இருக்கும். தங்கத்துக்கும் காப்பருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சள் மேலோங்கி காணப்பட்டால் அது தங்கம், செந்நிறம் மேலோங்கி காணப்பட்டால் அது காப்பர். இப்ப மஞ்சள்ல தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நம்ம அங்க காண்கிறோம். எனவே தங்கத்தை நம்ம ஒருபோதும் வேற அடையாளங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. சோ இப்ப செந்நிறமாக காணப்படக்கூடிய காப்பர் தங்கம் அல்ல, ஆனா அதை பாலிஷ் பண்ணலாம், அதை மெருகேத்தனா தங்கம் போல டாலடிக்கும், பல பல பலன் இருக்கும். தங்கம் போல அப்படிங்கும் போது ஏதாவது ஞாபகத்துக்கு வருதுங்களா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26.
பின்பு தேவன் நமது சாயலாகவும்,
பின்பு தேவன் படிங்க,
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மட்டத்திலேயும்.
போதும், தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு அடையாளம் கோல்டு தங்கம், மனுஷனுடைய பூமிக்குரிய சுபாவத்திற்கு அடையாளம் காப்பர். இப்ப நீங்க இந்த வசனத்தை லிங்க் பண்ணி பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சோ சாயல்னு சொன்னா முழுமை அல்ல. பிதாவாகிய தேவன் அழியாமையில் சாகாமையில் தமிழ் தாமே ஜீவனை உடையவராக சதா காலங்களிலும் அனாதி தேவனாக இருக்கிறார். அப்ப அவருடைய சாயல் அப்படின்னா, பிரதர் ரசல் இது குறித்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேசும்பொழுது, பூமிக்குரிய பரிபூரண மனிதன் ஆவிக்குரிய பரலோக தந்தையின் பூமிக்குரிய குழந்தையா இருக்கிறான். பூமிக்குரிய பரிபூரண மனிதன் ஆவிக்குரிய பரலோக தந்தையின் பூமிக்குரிய குழந்தையா இருக்கிறான். சோ சாயல் தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனா டிவைன் நேச்சர் இல்ல. மனிதன் அழியாமையில என்ன பண்ணப்படல, சிருஷ்டிக்கப்படல. நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்கிற நிர்பந்தத்தில் தான் என்ன பண்ணியிருந்தாரு, மனிதனை தேவன் சிருஷ்டி பண்ணியிருந்தார். இப்ப நம்ம முடிவுக்கு வர வேண்டிய விஷயம் என்னன்னா, காப்பர் செம்பு அல்லது தாமிரம் எங்கெங்கெல்லாம் லேவியராகமும் எண்ணாகமும் யாத்திராகமும் புஸ்தகத்துல வெங்கலம்னு படிக்கிறீங்களோ, தைரியமா கரெக்ஷன் பண்ணிக்கங்க, அந்த இடத்துல வெங்கலம் வரக்கூடாது. அந்த இடத்துல நிச்சயமாக காப்பர் இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கணும். தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தாமிரம் இடம் பெற்றிருக்கணும். மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, காப்பர் ரெட்டிஷா இருக்கிறது நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, ஆதாம் என்கிற பெயருடைய அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரிந்ததே இல்லீங்களா. ஆதாம்னு தேவன் ஏன் ஆதாமுக்கு பெயர் வச்சார், அவ்வளோ சிகப்பா இருந்தாராமா. ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கும் போது இன்னைக்கு நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களை விட செந்நிறமா இருந்திருக்கிறார். அவங்கள நம்மள ஆச்சரியமா பாக்குறோம் இல்லையா, நம்ம எவ்வளவு கலரா இருக்கிறாங்கன்னு. ஆனா பரிபூர்ண மனிதன் எப்படி இருந்திருப்பாரு, அவருடைய பிளட் வெளியே தெரிஞ்சதாமா, அவ்வளோ செந்நிறமா இருக்கிறதுனாலதான் அதாமா அப்படிங்கிற பெயரை தேவன் வச்சார். அதாமாங்கிறத இங்கிலீஷ்ல ஆடாம்னு சொல்றோம், தமிழ்ல ஆதாம், செந்நிறம். இப்போ செந்நிறம்ங்கிறத காப்பரோட மிக்ஸ் பண்ணி பாருங்க, அப்படியே நமக்கு காண்பிக்குது பரிபூர்ண மனிதனை பற்றின ஒரு அருமையான அடையாளம். இப்ப இவ்விதமாக பரிபூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் புசிக்க கூடாது என்று சொன்ன கட்டளையை மீறி என்ன பண்ணார் நம்ம பார்க்கிறோம். அந்த கனியை புசித்ததன் மூலமாக அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் மரணத்தை என்ன பண்ணிருக்கிறார், கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எனவே முதல் பரிபூரண மனிதனாகி ஆதாம் அவர் இருந்த இடத்துல, அதுக்கப்புறம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் யாருமே பரிபூரண மனிதர்கள் அல்ல. பரிபூரண மனிதர்கள் சொல்லும் போது சிந்தையிலும் சரீரத்திலும் நல்ல ஞாபக சக்தி திறனிலும் நல்ல ஞானமாக தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய மனநிலை எல்லாம் ஒரு நிதானமான மனநிலை நிறைய சொல்லலாம். நியாயம் தீர்க்கிற உரிமை வரைக்கும் பெற்றிருந்தான்னு சொல்றார். பரிபூர்ண மனிதனுக்குள்ள ஒரு சின்ன டயர்ட் கூட இருக்காது, அவ்வளோ அழகாக. அழகு என்பது சரீர தோற்றத்தை குறிப்பதல்ல, மாறாக அந்த மனிதனை சிருஷ்டித்த விதம் இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப அதுதான் அந்த காண்பிக்கிறது, காப்பர் ரெட்டிஷா இருக்கிறது ஒரு பரிபூரண மனித அடையாளம். சரி, இப்ப பலிபீடம் தூப கலசம் எல்லாம் காப்பர்ல இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஏன் இப்ப நம்ம சம்பந்தம் இல்லாம ஆதாம் கிட்ட போனோம் அப்படின்னா, இது ஒரு பரிபூரண மனித அடையாளம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா இப்ப இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் இடம்பெறக்கூடிய பலிபீடமோ தூப கலசமோ ஒருபோதும் ஆதாமை குறிப்பிடுறது அல்ல. காப்பர்ங்கிற மெட்டல் எதை குறிக்குதுன்னா, ஒரு பரிபூரண மனித அடையாளம். ஆனா அதே பரிபூரண மனித அடையாளம் இரண்டாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் பொருந்தும். மூன்றாவதாக, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் நியாய தீர்ப்பில் தேர்ச்சி பெற்று யுகாயுகத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக சகல ஜனங்களும் பூரணம் பெற்றிருக்கும் பொழுது, அங்கேயும் சிந்தையிலும் சரீரத்திலும் பூரணத்தை எட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் கூட இந்த காப்பர் பொருந்தும். ஏதேனில் தேவன் நமது சாயல் நமது ரூபம் சொன்னது ஆதாமுக்கு மாத்திரமே பொருந்தும். ஆனா ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் தான் முழு மனுக்குளமும் தேவனுடைய சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் அந்த முழுமை என்ன பண்ண போறாங்க, பெற போறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலிபீடம் ஏன் சீத்தி மரத்தால் செய்து காப்பர் சீட் போட்டு மூடி இருக்கணும், அதற்கு இசைவான பனிமுட்டுகள் எல்லாமே ஏன் காப்பர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கணும் போது, மரமும் ஒரு வகையில பூமிக்குரிய மனித அடையாளத்தை தான் குறிக்குது. ஏன்னா அது அழிவுக்குரியது. ஏன்னா ஜாஸ்தி என்னால எக்ஸ்பிளைன் போக முடியாது, டைம் கம்மியா இருக்கிறதுனால. மரமும் ஒரு அழிவுக்குரிய தன்மை குறிக்குது, அதே நேரத்தில் ஒரு பரிபூர்ண மனிதன் எப்படி இருந்தாருங்கிறத காண்பிக்குது. அழிவுக்குரிய பூமிக்குரிய சிருஷ்டி எவ்வளவு பரிபூர்ணமா இருந்தாலும் பாவம் செய்தால் மரணம் என்பதை காட்டுது மரம். அந்த மரத்தின் மேல கவர் பண்ணப்பட்ட காப்பர் சீட் குறிக்குது. பரிபூரண மனிதன், தேவனோடு தொடர்பில் இருந்த ஒரு நீதிமான் அப்படிங்கறத. சோ காப்பரை நம்ம என்ன சொல்லலாம்னா, பரிபூரணமான ஒரு நீதிமான், ஒரு நீதிமானுக்குரிய நிலைமையை நமக்கு அருமையான அடையாளமாக காண்பிக்குது. சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல இந்த பலிபீடத்தின் மூலமாக நம்ம எப்படி பார்க்கிறோம் சொல்லும் பொழுது, பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கேட் என்ட்ரன்ஸ், வாசல் திரையை கடந்து நாம உள்ளே நுழையும் பொழுது முதல்ல ஒரு லேவியனுடைய பார்வைக்கு படுவது என்னன்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க கேட்டை கிராஸ் பண்ண உடனடியாக பாருங்க, அந்த தாமிரத்தில் செய்யப்பட்ட தகன பலிபீடம். இதை பார்த்துட்டு தான் ஒரு வெள்ளை வஸ்திரம் அணிந்த ஒரு லேவியன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதாவது தண்ணீர் தொட்டிக்கு அருகாக சென்று தன்னுடைய கை மற்றும் கால்களை அவர் கழுவிட்டு நெக்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவர் செய்யக்கூடிய வேலைகளை அவர் செய்யலாம். சோ பலிபீடத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகம் இல்லாமல் ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் சரி, ஒரு லேவியனாக இருந்தாலும் சரி, எங்க போக முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. சோ நாம எல்லாரும் ஒரு விசுவாசியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது பலிபீடத்தை பார்த்தோம். கர்த்தர் எனக்காக மரித்தார், அவ்வளவுதான் தெரியும். பலிபீடத்தை எங்க இருந்து பார்த்திருக்கோம்? அப்போ கேட்ல இருந்து பக்கத்துல வந்து உற்று பார்க்கல. இந்த பலிபீடத்தினுடைய முழு பிக்சர் என்ன, அதனுடைய ஆழங்கள் என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணல, அதாவது ரான்சம் அறியல. ஆனா கிறிஸ்து எனக்காகவும் மரித்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாச படியில அடி எடுத்து வச்சோம் பாருங்க. அதுதான் குறிக்குது அந்த பலிபீடத்தை முதல் முதல்ல நாம பார்க்கறது. இப்போ அதன் மேல தகனமாகி கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தினுடைய உடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை தெளிவாக நமக்கு காண்பிக்குது. காப்பர் அவருடைய பரிபூரணம், அந்த காப்பர் சீட், அந்த பலிபீடம் சல்லடையின் மேல் தகனமாகி கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தினுடைய உடல் கிறிஸ்து எவ்வாறு நமக்கு மீட்கும் பொருள் ஆனார் என்பதை காட்டு. சரி, பலிபீடம் நம்மளுடைய சப்ஜெக்ட் இல்ல, தூபக்கலசம். ஆனா பலிபீடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தான், பலிபீடம் என்னங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது ஒரு நீதிமானுக்குரிய நிலைமை குறிக்குது, குறிப்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ரேன்சம் குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், இப்ப பலிபீடத்தோடு இசைவாக இருக்கக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான்கள், காப்பர் பாத்திரங்கள், தூபகலசங்கள் எதை குறிக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஆதார வசனத்துக்கு போகலாம். லேவியராகமம் 16:11-13 வரை நீங்க வாசிக்கலாம்.
கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாத படிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கிடவன்.
பாருங்க, இந்த வசனம் எளிமையாக வாசி முடிச்சிட்டாங்க. பாவ நிவாரண பலி சப்ஜெக்ட் கேட்கும் போது கூட நம்ம கூட என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த மூன்று வசனங்களுக்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் நமக்கு கொடுக்க மாட்டோம். எப்படிதான் பாவ நிவாரண பலி கிளாஸ் எடுக்கும் போது பிரதர்சங்க வந்துட்டு அந்த நேரத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1.5 மணி நேரத்துல காலை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவனுடைய பலியை பேசி முடிக்கணும். எப்படி இந்த உலகத்தின் மீது பாவ நிவாரணங்கள் செலுத்தப்படுகிறது என்கிற அவ்வளவு விஷயத்தையும் நம்ம பேசும்போது இன்ச் பை இன்ச்சா என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா பிரதர் பேசும்போது பிரதான ஆசாரியன் காலை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவனுடைய ரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியில போய் தெளிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்கும், அவர் எவ்வளவு பயந்திருக்கணும், அந்த வேலை எவ்வளவு பயபக்தியோடு அவர் செஞ்சிருக்கணும், எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்றதெல்லாம் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்றார். அதிகமாக ஆழமாக போய் அங்க எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி முதலாவது இந்த தூப கலசம் என்பதை நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். காப்பர் பலிபீடம் ஒரு நீதிமானுக்குரிய நிலைமை குறித்ததாகவும் கிறிஸ்துவை குறித்ததாகவும் பார்த்தோம். பலிபீடத்தோடு இசைவாக இருக்கக்கூடிய சகல பொருட்களும் காப்பரில் இருப்பது எதை காட்டுதுன்னா, கிறிஸ்துவில் நாம் எல்லாம் நீதிமானாக்கப்பட்டதை காட்டுது. பலிபீடம் இல்லைன்னா பாத்திரம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கங்க. இப்ப பாருங்க, ஒரு பக்கெட் இல்லைன்னா அதுக்கு ஒரு மக்கு தேவையில்லை. பக்கெட்ல தண்ணி இருந்தா அதை யூஸ் பண்றதுக்கு தான் என்ன வேணும், ஒரு கப் வேணும் இல்லைங்களா. அது போல பலிபீடம் கிறிஸ்துவுடைய ரேன்சம் குறிக்குது. அவருடைய ரேன்சம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களுக்கு எல்லாம் என்ன இல்லை, எந்த வேலையுமே இல்லைங்க. அப்ப சுத்தி இருக்கிற பாத்திரங்கள்லாம் இப்ப யாரை குறிக்குது? பலிபீடம் கிறிஸ்து, அந்த காப்பர் பாத்திரங்கள், தூப கலசம், நெருப்பு சட்டிகள் யாரை குறிக்குது இப்போ அப்படின்னா, அவரில் நீதிமானாக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்தும். சோ நீதிமானாக்கப்படுதல் புரிஞ்சுக்கோங்க. தூப கலசம் எதை குறிக்குது? நீதிமான் ஆக்கப்படுதல், தற்கால பரிசுத்தவான்கள் தேவனோடு பலியினால் உடன்படிக்கை செய்யணும்னா முதல்ல அவங்க நீதிமான்களாக இருக்கணுங்கிறத காட்டுது. நம்மளை மாத்திரம் குறிக்கிறது இல்ல, கிறிஸ்துவின் உண்மை நீதிமானுக்குரிய நிலைமையையும் சபையில் நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமையையும் தூபகலசம் காட்டுது. அப்ப நம்ம அந்த பாடத்தை எப்படி உற்று கண்ணோக்கணும் அப்படின்னா, முதலாவது இந்த தூபகலசம் கிறிஸ்துவுடைய பூமிக்குரிய சரீரம், ரெண்டாவது கிறிஸ்துவில் நம்மை பலியாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பூமிக்குரிய சரீரம். இப்ப அந்த பூமிக்குரிய சரீரமாகிய தூபகலசத்தை கிறிஸ்து எப்படி அழிவுக்கு உட்படுத்தினார், அல்லது அந்த மாம்ச சுபாவத்தை எப்படி அழித்து இப்ப மகிமின் சுபாவத்தில் இருக்கிறார், நெக்ஸ்ட் இப்ப நம்ம கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தூபகலசத்தை நாம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாடம். இப்ப கிறிஸ்து எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாருங்கிறதுக்கு தான் பிரதான ஆசாரியனுடைய முழு பயபக்தி நமக்கு ஆதாரமாக இருக்கு. பாருங்க, அவர் வந்தார் பிரகாரத்துக்கு, பொடியாக்கப்பட்ட தூபவர்க்கத்தை கொஞ்சம் கைப்பிடி நிறைய எடுத்தார் இல்லைங்களா, நெருப்பு அள்ளினார், கொண்டு போய் தூபவர்க்கத்தின் மேல் போட்டார், அதாவது தூபபீடத்தின் மேல. உடனடியாக வாசனை எழுந்து புறப்பட்டது, உடனே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார், போலத்தான் இருக்கு. ஆனா அதை விவரித்து நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவ நிவாரண பலி என்பது அன்றைய நாள் முழு இஸ்ரேல் தேசத்திற்கும் ஒரு வருடம் அவர்கள் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறுகின்ற ஒரு நாள். லிட்ரல் மீனிங் நம்ம பார்க்கலாம். இப்போ முழு இஸ்ரேல் ஜனங்களுடைய சார்பாக பிரதான ஆசாரியன் காலை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்தோடு உள்ள போகணும். காலையனுடைய ரத்தம் முதலாவது உடன்படிக்கை பெட்டியில் தெளிக்கப்பட்ட பின்பு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் அதற்கு பிறகு தெளிக்கப்படணும். இந்த ரெண்டு பலிகளும் கம்ப்ளீட் ஆகணும். இதுதான் நமக்கு தெரியும். அவருடைய டிரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். அதுல பலி செலுத்தும் போது அவர் வெள்ளை உடையில இருக்கணும், கலர் டிரெஸ் போட்டக்கூடாது. அந்த நாள்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு அருகில் வேற யாரும் அலௌடு இல்ல, லேவியர்கள் கூட அலௌடு இல்ல. ஆரோன் வேலை செய்வார், குறிப்பாக உடன் ஆசாரியர்கள் வேணா அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் பலிகள் செலுத்தும் பொழுது. பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் சில டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த நாள்ல மாத்திரம் ஒரு மேகம் முற்றிலுமாக ஆசரிப்பு கூடாரத்தை மூடி இருக்கும், பார்க்க முடியாது, லாங்ல இருந்து கூட அதை கவனிக்க முடியாதவங்க. பிரதான ஆசாரியன் சொல்லப்பட்ட விதிமுறைகள் ஏதாவது ஒன்றில் தவறினாலும், தன்னுடைய டிரெஸ் தவறா போட்டா கூட, அல்லது ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை தெளிப்பதற்கு பதிலாக முதல்ல வந்துட்டு ஆட்டுக்கடாவை தெளிச்சுட்டு ரெண்டாவது காலையை தெளிச்சிட்டார், ரத்தத்தை தெளிச்சிட்டாருனாலோ, அல்லது அவர் ஏறெடுக்கக்கூடிய வேலையை வேற யாராவது செஞ்சிட்டாங்கனாலோ, அல்லது பொன் தூப பீடத்தின் மேல் புகையை எழுப்பாம அவசரப்பட்டு உள்ள போயிட்டாருனாலோ, அன்னைக்கு இன்ச் பை இன்ச்சா தேவன் என்னென்ன பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறாரோ இதுல ஏதாவது ஒன்றில் தவறுனா கூட, இஸ்ரேல் ஜனங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ஆரோன் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, உடன் ஆசாரியர்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, மரண எச்சரிப்பு அந்த நாள்ல யாருக்குன்னா ஆரோனுக்கு, நீ சாகாதபடிக்கு. இப்ப அந்த எச்சரிப்பு யாருக்கானது மாதிரி தெரியுது, ஆரோன் நீ சாகாதபடிக்குன்னு சொல்றாரு. இந்த எச்சரிப்பு யாருக்கானது போல தெரியுது. பர்சனலா பார்க்கும்போது முழு இஸ்ரே ஜனங்களுடைய ஜீவன் இப்ப யார் கையில இருக்கு, ஆரோன் கையில இருக்கு. இவருடைய பலி மாத்திரம் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படி இல்லைன்னா இவரே முதல்ல திரைக்கடியில பிரவேசிக்கும் போதே மறைச்சு போயிருப்பார். அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உட்பிரவேசிக்கும் பொழுது ஆரோன் மரணம் அடைஞ்சிருவாராம். செலுத்தப்பட்ட பலியும் தோல்வி, ஜனங்களுக்கும் மன்னிப்பு இல்ல, ஆரோனுடைய உயிரும் போயிருச்சு. இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில அடிக்கடி அவர் பலிபீடத்துக்கு வருவாராம், நெருப்பு குறைஞ்சிட்டா நெருப்பு எடுத்துட்டு போனோம், தூபவர்க்கத்தை வந்து பொடியாக்கணும், அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும், ஆட்டுக்கடாவுடைய ரத்தம், காளையனுடைய ரத்தம், அப்ப எத்தனை மூன்று நான்கு பாத்திரங்கள் அவர் கையில் அன்னைக்கு இருந்திருக்கும் இல்லையா. டென்ஷனோட உள்ள போயிட்டு பொடியாக்கப்பட்ட அந்த தூபவர்க்கத்தை அந்த நெருப்பு மேல போட்டுட்டு அது முதல்ல புகையா எலும்புதான் அவர் பார்க்கணும். அந்த புகை முழுக்க பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போகுதா அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்காம, ஒருவேளை உடன்படிக்கை பெட்டி முழுவதையும் அவர் கவர் பண்ணலனா அந்த புகை இவர் உள்ள போக கூடாது. அப்ப எவ்வளவு டென்ஷன் இருக்கு. அவருடைய இதய துடிப்பு பாவ நிவாரண பலியை நிறைவேற்றும் போது, இந்த ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்யும் போது தன் உயிரை என்ன பண்ணிருக்கிறார், அந்த இடத்துல பணையம் வச்சிருக்கிறார். அப்ப பிரதர் ரசல் சொல்லும் பொழுது, இந்த பாத்திரம் கர்த்தருடைய பூமிக்குரிய பரிபூர்ண சரீரம், அதுல இருந்த நெருப்பு வாலண்டியரா அவர் எடுத்துக்கொண்ட பாடுகள் உபத்திரவங்கள், மனுக்குலத்தை மீட்பதற்காக மூன்றரை வருஷ வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச கஷ்ட நஷ்டங்களை குறிக்குது, வேதனைகளை. இப்ப தூபவர்க்கம் கிறிஸ்துவுடைய பரிபூரண தன்மையில் நிரம்பி வழிந்த கேரக்டர்ஸ். நாலு விதமான கலவை பொருள்களை கொண்டுதான் தூபவர்க்கம், வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான்பிசின் கந்தவர்க்கம், சாம்பிராணி ஆகிய நாலு விதமான கலவை பொருள்கள் நெருப்புல போடும் போது அது எப்படி அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் நெருப்புல அப்படி புகஞ்சு வெறும் புகை மாத்திரம் மேல எழும்புதோ, கிறிஸ்துவுடைய பரிபூரண தேகம் அதில் இருந்த உணர்ச்சி, அவருடைய எல்லா விதமான கொள்கை லட்சியம் விருப்பம் அனைத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தார் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பாத்திரம் பூமிக்குரிய கேரக்டர், இதை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது யோவான் 18:11,
அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார்.
பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இப்ப இந்த பாத்திரம் அப்படின்றது நிழலோட ஒப்பிட்டு பாருங்க, பிரதான ஆசாரியின் கையில் இருக்கக்கூடிய பாத்திரம் கிறிஸ்துவுக்குரிய பூமிக்குரிய கேரக்டர்ஸ். அதான் சொல்றாரு, உருவமா பேசுறாரு இந்த இடத்துல, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்போ சில அருமையான பாயிண்ட்ஸ் பத்தி அங்க சொல்றாரு, இந்த கேரக்டர் அவமானங்கள், பாடுகள், நிந்தனைகள், ஜனங்கள் மத்தியில விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல, எல்லாராலும் விரும்பப்பட வண்ணமாக முதலாமர்கள் அவர் வரல. இந்த பாடுகள் அவமானங்கிற பாத்திரம் ஒருவேளை சதுசேயர் பரிசேயரால் உண்டானதா, அல்லது ரோமர்களால் உண்டானதா, அல்லது வேற யாராரும் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக உண்டானதா, அல்லது போர் சேவகர்கள் மூலமாக உண்டானதான்னு சில கேள்விகளை போட்டு பிரதர் அங்க என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, பிதா கொடுத்த பாத்திரம் சொல்றார். குமாரன் இவ்விதமான ஒரு அனுபவங்களின் மூலமாக தன்னுடைய பூமிக்குரிய சரீரத்தை மறிக்க செய்து ஆதாமுக்கான சரி நிகர் சமானமான ஈடுபலியை கொடுக்கும் பொழுது பல்வேறு பாடுகள் வழியாக அவரை பூரணப்படுத்துவது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதனாலதான் சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இது யார் எனக்கு கொடுக்கல, உங்களால எனக்கு கொடுக்க முடியாதுங்கிறார் கிறிஸ்து. நீங்க நினைச்சா எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏசாயா 53:10,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
இந்த இடத்துல வரக்கூடிய கர்த்தர் யாரு, அவர் யாரு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசுவை நொறுக்க சித்தமாகி. இப்ப இந்த சித்தம் மனுஷர்களால் முடியுமா? நிச்சயமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இத்தகைய பாடுகளுக்கு உட்படுத்துவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இதன் மூலமாக ஒரு கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். அவ சொல்லிட்டு சொல்றாரு, இதை மனிதர்கள் யாரும் கொடுக்கல. அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அந்த நெருப்பு தூபக்கலசம் பூமிக்குரிய சரீரத்தை குறிக்குது கிறிஸ்துவுக்கு, அதில் காணப்பட்ட நெருப்புகள் பாடுகள் உபத்திரவங்களை குறிக்குது. ஆனால் பாடுகள் உபத்திரவம் சொல்லும் பொழுது புது சிருஷ்டிகள் நம்ம எல்லாரும் குழம்பிக்கிற ஒரு விஷயம் இருக்கு என்பதை அங்க சொல்றாரு, உலகம் சந்திக்கக்கூடிய நோய்கள், உபத்திரவங்கள், பஞ்சங்கள் இல்லைங்களா, இப்ப நம்ம உலகம் முழுவதும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் பாடுகள் உபத்திரவங்கள்னு புது சிருஷ்டி நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு. புது சிருஷ்டிகளுக்கே உரித்தான சில டெஸ்டிங் இருக்கு, சில சோதனைகள் இருக்கு, அது அவங்களை ராஜ்யத்தின் புத்திரராக தகுதிப்படுத்தும் நோக்கோடு பிதாவாகிய தேவனுடைய மேற்பார்வையின் மூலமாக வருவது. அதை எடுத்துட்டு இன்னைக்கு மேக்சிமம் சகோதர சகோதரிகள் மீட் பண்ணும்போது பாடுகள் உபத்திரம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா காய்ச்சல் தலைவலின்னு பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான், உடம்பு சரியில்லாம இருந்தேன், கடன் தொந்தரவா போச்சு, இதெல்லாம் கடன்லாம் நம்ம போய் உலகத்துக்குள்ள வாங்குறது, இத பிதா அனுமதிச்சுதான் நினைச்சிட்டு கூடாது. ஏன்னா தேவன் அனுமதிக்கிற சோதனை ஒண்ணு இருக்கு, பிசாசினால் விடப்படுகிற சோதனை ஒண்ணு இருக்கு, தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனை உங்களை கேரக்டர்ல பக்குவப்படுத்தும், அன்பு கொண்டு வரும், சகிப்புத்தன்மையை உண்டாக்கும், சகலத்திலும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை வணைந்து கொண்டு வரும். ஆனா உலகத்துல சராசரி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுதோ அதெல்லாம் புது சிருஷ்டி எடுத்துட்டு வந்து இது புது சிருஷ்டி குறித்தான சோதனைன்னு பேசிட்டு இருப்பாங்க. கேசுலா ரொம்ப கடன் தொந்தரவா இருக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறதா நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் என்னன்னா, அந்த நெருப்பில் போடப்படுற தூப வர்க்கத்தை பாருங்க, ஒன்லி நம்மளுடைய பரிசுத்தவான்களுக்குரிய கேரக்டர்ஸ் தான் அது குறிக்குது. நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுதல், நம்மளுடைய அன்பு சோதிக்கப்படுதல், நம்முடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுதல், இதன் மத்தியில எப்படி ஜெப வாழ்க்கை இருக்குங்கிறத தேவன், இதுதான் நாலு கலவை பொருளுடைய அர்த்தம். அதுக்கு மாத்திரமே தனி சப்ஜெக்ட் பார்க்கணும், டைம் இல்ல. இதை விட்டுட்டு மனுக்குளம் மீதான வரப்படுகிற வேற எந்த சோதனையும் அது குறிப்பதில்லைன்னு சொல்றாரு. இது எங்க சொல்றாருனா, ரீப்ரின்ஸ்ல 46:2-4602, அதில் உள்ள நெருப்பு ஒன்லி பரிசுத்தவான்கள் தகுதி பெறும்படியாக தேவனால் விடப்படுகிற பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமுள்ள சோதனைகள், ஞானமற்ற சோதனைகள் நாமளாக இழுத்துக்கொள்வது. இப்ப இதன் மத்தியில கிறிஸ்து அந்த நெருப்பு மேல சரியாக அந்த தூபவர்க்கத்தை போட்டார். அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? இப்ப காப்பர் பாத்திரத்தில் நெருப்பு எடுக்கும் பொழுது அந்த நெருப்பு அதில் பெரும்பொழுது இருக்கக்கூடிய உஷ்ணம் நேரத்துக்கு நேரம் நீடிக்குமா குறையுமா? இப்ப காப்பர் பாத்திரத்தில் நெருப்பள்ளி போட்டு பாருங்க, அந்த நெருப்பு ஃபுல்லா நிரப்பி வச்சிடுங்க. அந்த நெருப்பு அதுல நிரப்பும் பொழுது இருந்த உஷ்ணம் அந்த ஹீட் படிப்படியா இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? கூடும் இல்லைங்களா? அப்போ பூமிக்குரிய மனிதனுடைய சரீரம் தேவனுடைய வேலைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாடுகள் உபத்திரவங்களானது குறைவதற்காக அல்ல, நாளுக்கு நாள் கூடுவதற்காக தான். அப்ப உடன்படிக்கை செய்யும் போது சொல்ற மனதார எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாப்பு கொடுக்கும். ஆனா உடம்பு சரியில்லைன்னா பிரேயர் பண்ணிக்கங்க பிரதர்னு சொல்றோம் இல்லீங்களா? பிரதர் ரசல் சொல்லும்பொழுது கிறிஸ்து தன்னுடைய மாம்ச பலவீனக்காக பிரேயர் பண்ணியிருந்தார்னா அது ஒரு பாவமாயிருக்கும் சொல்றாரு. ஏன்னா பலியின் உடன்படிக்கை என்னங்க? சரீரத்தை காப்பாத்துறது பலியினால் உடன்படிக்கை இல்ல, சரீரத்தை மறிக்க செய்யறது. அப்ப அதுல ஒரு வியாதி அனுமதிச்சா கூட யாருடைய மேற்பார்வையில இருந்து வருது? தேவனுடைய மேற்பார்வை. சோ தாங்கி செல்லும் பலன் கேட்கலாம், ஆனா வியாதி குணமாகும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது. இவ்விதமாக கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையாக கொடுத்தார். எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
பாருங்க, கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது ரெண்டு பேருக்காக சொல்றார். ஒருத்தர் பிதாவாகிய தேவன், இரண்டாவது நபர் மனுக்குளம். பிதாவின் மீது இருந்த அன்பின் மூலமாக பூமிக்கு இறங்கி வந்தார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய. அதே நேரத்தில் பூமிக்கு இறக்கி வந்தது யாருக்காக பார்க்கும்போது நமக்காக. சோ ரெண்டு பேர் மேல இருந்த அன்பை கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? தூதர்களுக்கு கூட கை கொடுக்காமல் வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, மனுக்குளத்துக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கை கொடுத்திருக்கிறார். இப்ப அவருடைய தூப கலசம் நாளுக்கு நாள் ஏற்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில சுகந்த வாசனையை மாத்திரமே இந்த நான்கு கலவை பொருள்கள் அவருடைய விசுவாசம் அன்பு கீழ்ப்படிதல் அதன் மத்தியில ஜெபம். எந்த நேரம் ஜெபத்துக்கு போயிருவாரு உபத்திரவங்கள் நெருக்குனா? இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஜெபத்தை தான் முதல்ல மறக்கிறது. ஆனா கிறிஸ்து சொன்னாரு, பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. யோவான் 8:29 சொல்றாரு. அப்ப இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நாளுக்கு நாள் அந்த பாத்திரம் ஹீட் ஆயிட்டு தான் இருக்கும், இதன் மத்தியில சோர்ந்து போக கூடாது. தேவன் பேர் இருக்கக்கூடிய விசுவாசம் அன்பு நமக்கு கெடாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப இவ்விதமாக பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையில அவர் காண்பித்த பயபக்தியை குறித்து பிரதர் பேசும்போது பிரதான ஆசாரியனுடைய மரண பயம் கிறிஸ்துவுக்கு அப்படியே இருந்துச்சுன்னு சொல்றார். அவர் அந்த ஒவ்வொரு பலிகளை அந்த பாவ நிவாரண பலிகளை ஏறெடுக்கும் பொழுது காளையினுடைய ரத்தத்தை தெளிக்கும் போதும் சரி, அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய சில வேலைகள், நெருப்பு எடுக்கணும், தூப வர்க்கத்தை பொடியாக்கணும், அதற்கு ஏற்ற பாத்திரத்தை எடுக்கணும், சொல்லப்பட்ட விதிமுறையின்படி தூப புகையை ஏறெடுத்த பிறகுதான் அந்த மகா பரிசுத்தலத்துக்கு உள்ள போகணும். அதுவும் பரிசுத்தலத்தினுடைய திரையை அப்படியே தூக்கிட்டு மெதுவா தவந்து குனிஞ்சுதான் உள்ள போகணும். அந்த ஸ்கிரீனை எப்படி பண்ண முடியாதுன்னா ஒரு அலட்சியமா ஒன் சைடு தள்ள முடியாது, ரொம்ப கனமான திக்னஸான துணி பாருங்க அவ்வளவு திக்னஸா இருக்கும் அது. அவர் இந்த புகையை எழுப்பினது குறிக்கிது கிறிஸ்து 3 வருஷ வாழ்க்கையில தேவனுக்கு முன்பு காண்பிச்ச சுகந்த வாசனையான கேரக்டர்ஸ். தன்னுடைய சரீரத்தை என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தாரோ அதன்படி பலியாக்கி அதன் மூலமாக தேவன் நுகரும்படியான சுகந்த வாசனை எழுப்பின பிறகு குனிந்துதான் கீழ்ப்படுதலோட உள்ள போறார். அப்ப சொல்றாரு, கிறிஸ்து இதே மரண அபாயத்துக்குள்ள போனாரு, இதே மரண பயம் அவருக்கு இருந்துச்சு. ஒருவேளை அந்த 3 வருட ஊழியத்துல ஏதாவது ஒரு இடத்துல தவறி இருந்தார்னா தானே இல்லாமல் போயிருப்பாருன்னு சொல்றாரு. அந்த இடம் தான் ரொம்ப நமக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. அவரை கொண்டுதான் தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணிருக்கிறார். காணப்படுகிறவைகள் அனைத்தும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்படிப்பட்ட ஒரே பேரான குமாரனை தேவன் எப்படிப்பட்ட மரண அபாயத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்னா ஜீவனா மரணமா. நம்மளை மீட்பதற்காக நம்மளுடைய பிரதான ஆசாரியன் தன் உயிரை பணையம் வச்சிருக்கிறார். ஒருவேளை பிரதான ஆசாரியன் உள்ள மறிச்சிருந்தார்னா கயிறு கட்டிதான் வெளியே எழுப்பாங்க, அந்த நாள்ல யாரும் உள்ள போக முடியாது. அது போல கிறிஸ்துவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. வசனம் வாசிங்க, எபிரேயர் 5:7.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி.
பாருங்க இந்த வசனம் கெத்செமனேயில கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த பிரேயர் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்போ நான் இப்போ பலத்த சத்தம் கண்ணீர் பெயர் சபை ஜனங்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? மரண பயம் வந்துருச்சு கிறிஸ்துவுக்கு அப்படின்னு. அதுக்குதான் வந்திருக்கிறார், நமக்காக மறிக்கத்தான் என்ன பண்ணாரு வந்தாரு. கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது மரண பயம் அல்ல, மாறாக மூன்றவருடைய ஊழியத்தில் அவருடைய ஊழியம் முழுவதுமாக பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்படி இருந்ததா? என்ன நோக்கத்திற்காக வந்தோமோ அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டோமா? இப்பொழுது தான் மரித்தால் தனக்கு உயிர்த்தெழுதல் உண்டா, அல்லது தனக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்திற்கு உயிர்த்தெழுதல் இருக்காங்கிற டென்ஷன், வேர்வை வழியாக ரத்தங்கள் புறப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்ப சொல்றாரு, ரொம்ப ஒரு ஒரு ஃபீலிங்ஸான ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய அவருடைய தோலை தட்டி கொடுத்து, நீங்க அழகா அந்த மூன்று வருஷம் ஊழியம் பண்ணீங்க, உங்களை மாதிரி இந்த இடத்துல வேற யாரும் இந்த ஊழியத்தை பண்ண முடியாதுன்னு என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் கூட பூமியில இல்லைன்றார். 12 அப்போஸ்தலர்கள் கூட அப்ப எப்படி இருந்தாங்க? அன்மெச்சூரிட்டி. பெந்தகோஸ்தே நாளைக்கு பின்னாடிதான் என்ன பண்ணாங்க, அவங்க ஓரளவுக்கு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. கிறிஸ்து தான் இவங்களெல்லாம் வழி நடத்திட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு உங்களுடைய மூன்றவருடைய ஊழியம் எந்த இடத்துலயுமே நீங்க தவறு பண்ணல, சக்சஸா பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க சிலுவைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உயிர் தெழுவீங்கன்னு அவருக்கு ஊக்கம் கொடுக்கவோ, அவருடைய ஊழியங்களை குறித்து பாராட்டவோ, என்கரேஜ் பண்ணவோ பூமிக்குரிய சிருஷ்டி யாருமே இல்லையா? இந்த பலனுக்காகத்தான் ஜெபத்துக்கு போனாருன்னு சொல்றாரு. அப்ப தேவன் வெளியரங்கமான சாட்சி. இறுதியாக கைவிடப்படக்கூடிய சில தருணங்களுக்கு முன்பு தூதன் வந்து தேற்றினார்னு பாக்குறோம் இல்லைங்களா? ஒருவேளை லிட்டரலா தூதர்கள் வந்திருக்கலாம், அல்லது அவரை பற்றின வெற்றிகரமான சில வசனங்கள் கூட கிறிஸ்துவுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கலாம், ஏதே ஒண்ணு. ஆனால் அவருடைய வேலை நல்ல முறையில் நடந்ததுங்கிற வெற்றிகரமான ஒரு சாட்சியை கொடுத்து பிதாவே அவரை ஊக்கப்படுத்தி அனுப்பினார். என்ன சொல்றாருன்னா, பிரதரங்க, அந்த பலன், கெத்செமனேல ஜெபிச்சுட்டு எந்திரிக்கிறார் இல்லைங்களா, அந்த தைரியம், சிலுவையில கடைசி சுட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் விடுற வரைக்கும் குறையவே இல்லையாம அவருக்குள்ள. இல்லைன்னா பாருங்க, அந்த ஜனங்கள் பண்ண அநியாயத்துக்கும் அவங்க பேசின பேச்சுக்கும் காரி துப்புனாங்க இல்லைங்களா, எவ்வளவு அவமரியாதைகள் மத்தியில எப்படி இவ்வளவு தைரியமா இருந்தார்னா, தன்னுடைய ஊழியங்களுக்கான ரிசல்ட் கிடைச்சிருச்சு அவருக்கு, அதை தேவன் கொடுத்துட்டார். இதன் மூலமாக முழு பயபக்தியோட கடைசி வரைக்கும் தன்னுடைய பூமிக்குரிய சரீரமாகிய அந்த தூப கலசத்தை அவர் மெல்ட் பண்ணார். சரீரம் நாளுக்கு நாள் வந்து தகுதியாகாது, பூமியில ஜீவிக்கும்படி தகுதியாகாது. கிறிஸ்துடைய ரான்சம் யோர்தான் நதிக்கரையிலிருந்து தொடங்குது. அப்ப படிப்படியா அவருடைய சரீரம் பலனாயிட்டு போயிருந்திருக்குமா, பலவீனமாயிருந்திருக்குமா? அது குறிச்சு பிரதர் ரசல் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வியாதியஸ்தர்கள் மேலும் பிணியாளிகள் மேலும் அவர் கை வைத்து ஜெபம் பண்ணும் போது இவருடைய பலன் அவங்களுக்குள்ள புறப்பட்டு போய் தான் அவங்களை குணப்படுத்தினதே தவிர தெய்வீக வல்லமையிலே அவர் எல்லாம் பண்ணலன்னு சொல்றார். அந்த பலனுக்காக நைட்டு கெத்செமனேக்கு போயிடுவார், போய் இழந்து போன பலனை மீண்டுமாக வாங்கிக் கொள்வாராம். அப்ப எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த பூமிக்குரிய சரீரத்தை பலியாக்கணுமோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்தார். மாம்சத்தினுடைய சிந்தைகள் ஒரு வகையிலும் தலை தூக்காதபடி அங்க பார்த்துக் கொண்டார். இப்போ நிழலில் பிரதான ஆசாரின் ஏறெடுத்த இரண்டு பலிகள், ஒன்று காலை மற்றொன்று வெள்ளாட்டுக்கடா. இப்ப காலையினுடைய பலியை செலுத்தும் போது அவர் கரத்தில் இருந்த தூப கலசம் கிறிஸ்துடைய பூமிக்குரிய சரீரத்தை உண்மை நீதிமானுக்குரிய நிலைமை குறிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஆட்டுக்கடா யாரை குறிக்குதுன்னா சரீரமாகிய சபை. இப்போ நம்மளுடைய பலியை செலுத்துபவரும் பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து தான். இப்போ ரெண்டாவது டைம் அவர் கையில் இருக்கக்கூடிய தூப கலசம் நம்மளுடைய நீதிமானாக்க படுதலை குறிக்குது. வசனம் படிங்க, மத்தேயு 20:22.
இயேசு பிரேத்ரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார்.
நான் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணிருக்கிறேன், இதே பாத்திரத்தை இப்ப உங்களுக்கு கொடுக்கிறேன், அதில் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானம். மரணத்தை பத்தி பேசுறாரு, அந்த விதமான மரணத்துக்குள்ள போக உங்களால் கூடுமா? பாருங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனுங்கிறது அவருடைய லைஃப் காட்டுது. இப்ப நீங்களும் ரெடியா நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இப்ப நம்ம கூட யார் தான் கர்த்தருடைய கரத்தில், பிரதான ஆசாரியனாகிய நம்மளுடைய கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூமிக்குரிய சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய தூப கலசங்கள். இப்ப நம்மளுடைய பூமிக்குரிய சரீரத்தை இந்த தூப கலசம் குறிக்குதுன்னு சொல்லும் போது நிழல்ல பிரதான ஆசாரின் பயத்தோடு பக்தியோட அதை செஞ்சு முடிச்சாரு. இப்ப ஆட்டுக்கடாவுடைய ரத்தமும் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பயபக்தியும் அவரை போலவே இருக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா ரெண்டு பலிகளுடைய ரத்தமும் ஃபுல்ஃபில் ஆனாதான் பாவ நிவாரண பலி க்ளோஸ் முடியும். இப்ப பாவ நிவாரண பலிகளை முடிக்கிறதுக்கு காலையினுடைய ரத்தம் பரிபூர்ணமா போய் சேர்ந்துருச்சு. இப்ப ஆட்டுக்கடாவின் ரத்தம் கிறிஸ்துவில் நீதிமானாக ஆக்கப்பட்ட நம்மளுடைய சரீரத்தை குறிக்குது. இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது 1 Corinthians 9:27.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கியே கீழ்படுத்துகிறேன்.
இப்போ அதே பயம் யாருக்கு வந்திருக்கு? நிழல்ல பிரதான ஆசாரியன் இருந்த பயம், கெத்சமனையில கத்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட பார்த்தோம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மள ஒருவர் ஆட்டுக்கடா வகுப்பார். அவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்றேன், நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எனக்கு பயமா இருக்கு, என் சரீரத்தை என் ஒடுக்கி கீழ்படுத்துறேன். அப்ப இது நம்ம ஒவ்வொருவருக்குமான எச்சரிப்பா இருக்கு. ஏன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும் அப்படிங்கும் போதுதான் நம்ம சிந்திக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தற்காலத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய சரீரமானது, பிரதர் அங்க பேசும்போது தேவனை பிரியப்படுத்தும்படி பலி செலுத்த நம்ம வந்திருக்கிறோம். ரோமர் 12:1 குறிப்பிடுவது போல உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கன்னு கேட்டுக்கிறார். அப்ப ஜீவ பலிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அநேக நேரங்கள் அந்த வசனத்தை பைபிள் பரட்டாம கூட ரோமர் 12:1 சொன்னவனையுமே இருந்த இடத்துல இருந்து சொல்றோம் இல்லையா, மனப்பாடமா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவோட இறக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க, அதெல்லாம் சொல்லிடுறோம். அப்ப ஜீவ பலினா என்ன? அந்த புத்தியுள்ள ஆராதனை தான். அப்ப என்ன அப்படின்னா, ஜீவிக்கிற உரிமையை பலி செலுத்துதல். ஜீவிக்கிற உரிமையை பலி செலுத்தினாதான் அதுக்கு பேர் என்னங்க? ஜீவபலி. அப்படின்னா கேள்வி என்னன்னா, ஜீவிக்கிற உரிமை நம்ம கிட்ட வந்துருச்சா? இப்ப நாம எல்லாரும் ஜீவிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறோமா இல்லைங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் இல்லைங்களா, அதுதான் பரிபூர்ண மனிதனுக்குரிய அடையாளம். அவர் தான் ஒரு நீதிமான் சரீரத்திலும் சிந்தையிலும். இப்ப நாம அந்த நிலைமைக்கு போயிட்டோமா இல்லையா? சும்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இல்லையா ஆமாவா? நிறைய பேர் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப பரிபூர்ண சரீரம் நம்ம எடுத்துக்கலாமா இல்லைன்றாங்க இப்போ. அப்ப என்ன விஷயம் என்னன்னா, ஆதாம் சரீரத்திலும் சிந்தையிலும் உண்மையான பரிபூர்ண மனிதன், நாம சிந்தையிலும் சரீரத்திலும் நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பார்வையில, உண்மை பரிபூர்ண மனிதர்கள் அல்ல. அப்ப உண்மையான பரிபூர்ண மனிதனுக்கு பூமியில என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க. இப்ப நம்ம நீதிமானாக்கப்பட்ட பிறகு இந்த வசனத்தை நமக்கு எடுங்க, பொருந்துமா? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, பூமியில் உள்ள எல்லாத்துக்கும் ராஜாவா இருந்து ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு பரிபூர்ண மனிதன் பெற்றுக்கொள்வது போல் நாம் பெற்றுக்கொண்டால் சாத்தியப்படுமா? புரியுதுங்களா? இப்ப ஆதாமுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் பூமிக்குரிய உரிமையை ஜீவிக்கும்படி அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொண்டவர், நாம பூமிக்குரிய உரிமையை பெற்றுக்கொண்டதை பலி செலுத்த வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பலி செலுத்த வந்திருக்கிறோமே, இது பழைய மாம்சத்தையா அல்லது நீதியாக எண்ணப்பட்ட சரீரத்தையா? பாத்தீங்களா, நீதியாக எண்ணப்பட்ட சரீரம். ஏன்னா ஒரு பாவியினுடைய பலியை தேவன் கேட்கல, கிறிஸ்துவில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய பலியை. அப்படி இருக்க சகோதரரின் வசனம் ஆரம்பிக்குது, அப்படி இருக்கிற உலகத்தாரின் ஆரம்பிக்கல. அப்படி இருக்க சகோதரர்னா யாரு? ஆல்ரெடி பிலீவர்ஸ், கிறிஸ்துவில் நீதிமானாக்கப்பட்டவர்களை பார்த்தா சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க, உங்களை நீதிமான ஆக்குனது பூமியை அனுபவிப்பதற்காக அல்ல, பூமிக்குரிய மனித சுபாவத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அல்ல, இந்த பூமிக்குரிய சுபாவத்தையும் அதனுடைய உல்லாசங்களையும் நோக்கங்களையும் லட்சியங்களையும் கொள்கைகளையும் சுட்டு எறிங்கிறார் நெருப்புல. அதான் தூபகலசம், நெருப்புல போடணும் நம்முடைய ஜீவியத்தை. அப்போ இப்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்கு. இப்ப நம்மளுடைய நிலைப்பாடு உடன்படிக்கைக்கு பிறகு எப்படி இருக்கு? பூமிக்குரிய முயற்சிகள் பெரும்பாலும் நமக்குள் காணப்பட்டால் நாம வேதமானவர்கள். பரத்திற்குரிய முயற்சி பெரும்பாலும் நமக்குள் காணப்பட்டு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நாளுக்கு நாள் அதனுடைய லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் நம்ம டவுன் பண்ணோம் அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா நாம புது சிருஷ்டிகள். ரெண்டு வார்த்தைக்கு ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குதுங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு புது சிருஷ்டி தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் உடைமைகள், ஜீவிக்கும் உரிமை, சொல்லப்போனா ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கோம்லாம், அந்த ஜீவிக்கும் உரிமை நமக்கு இல்லைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப பூமியில மனுக்குளம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு என்னென்னலாம் செய்யலாம்? உண்மை நீதிமான் ஆயிட்டாங்கன்னா வீடுகளை கட்டுவார்கள், அதிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை புசிப்பார்கள். நிரந்தரமா இருக்க போறாங்க பூமியில, அவங்க சரீரம் நாளுக்கு நாள் ஆரோக்கியப்படும், அவங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் கிடையாது. ஏன்னா சரீரத்தில் லைஃப் அவங்களுக்கு, பூமியை அனுபவிச்சாங்கன்னா தேவன் அவங்களை தடை பண்ண மாட்டார். ஆனா இப்போ நாம இவ்விதமாக உலகத்தார் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்ற உலகத்தார் அனுபவிக்கும்படி ஆசீர்வாதங்களை பெரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அப்போ ஒருவேளை யோசிக்கணும், சராசரி ஒரு புது சிருஷ்டியினுடைய லைஃப் உலகத்தாரை போலவே போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் மாம்சீக உயிர்த்தெழுதலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோமா, அல்லது இப்ப பெற்றிருக்கக்கூடிய ஜீவனை பலி செலுத்தி புது சிருஷ்டியா மகிமைக்குள் பிரவேசிக்க போறோமா? அப்ப பிரதர் ரசல் சொல்லும் பொழுது நமக்குள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகுப்பார் இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பார் எதுவுமே கூட புரியாம சராசரி ஒரு பெயர் சபை கிறிஸ்தவர்களை போல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூட என்ன சொல்றாருன்னா ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில பொது உயிர்த்தெழுதெல்லாம் வருவாங்கன்றார். சோ சபை திரள் கூட்டம் 2வது மரணம் இதை தாண்டி 4வது வகுப்பார் கூட நம்ம மத்தியில் இருப்பாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொடுத்து நமக்கு தேவன் அழைக்கல இந்த அழைப்புக்குள்ள. அருமையான ஒரு நிழலை எங்க பிரதர் காண்பிக்கிறார். லேவியர் ஆகமம் 4வது அதிகாரம் வசனம் 8-12 வாசிக்கலாம்.
பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்பும் ஆகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்கள் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களுடைய கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கப்படுகிறது ஆதியிலிருந்து எடுத்து எடுக்கிறது போல ஆதியிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனக்கி கடவன் காளையின் தோலையும் அதன் மாமிசம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்தில் கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்னியினாலே சுட்டரிக்க கடவன்.
பாருங்க, இது பாவ நிவாரண பலியினுடைய இன்னொரு நிழல். லேவியராகவும் 4வது அதிகாரம் இங்க செலுத்தப்படக்கூடிய மிருகத்தினுடைய உடல் 2 பார்ட்டா அங்க பிரிக்க சொல்லியிருக்கிறார் தேவன். ஒன்னு காளையினுடைய உடல் உறுப்புகள்ல காணப்பட்ட முக்கியமான உயிர் உறுப்புகள், கல்லீரல், கிட்னி, இதெல்லாம் படிச்சோம் இல்லைங்களா, இதெல்லாம் முக்கியமான உயிர் உறுப்புகள். ஆனா தோல், சாணி இல்லைங்களா, அது என்ன குடல், இதெல்லாம் என்ன பண்றாங்க பாளையத்துக்கு புறம்பே போய் தகனிக்கப்படுது. பாருங்க ஆசரிப்பு, பிரதர் இந்த பிக்சர் போடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் உங்களுக்கு புகை எத்தனை இடத்துல தெரியுது? செக்கினா மகிமை இதை விட்டுருங்க, மேகஸ்தம்பத்தை விட்டுருங்க, பலிபீடத்தில் ஒரு புகை எரிஞ்சிட்டு இருக்கு, பாளையத்தில் லாங்ல ஒரு புகை சின்னதா தெரியும் பாருங்க பிரதர், அதை நீங்க ஜூம் பண்ணிட்டீங்க, அந்த லாஸ்ட்ல தெரியுது பாருங்க. ஒரே மிருகத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் 2 பாகமாக பிரிக்கப்படுது. ஒன்று முக்கியமான ஜீவ உறுப்புகள் பலிபீடத்திலும் கழிவு பொருள்கள் தான் சொல்லணும், தோல், சாணம், தேவையற்ற குடல்கள். ஏன் தேவன் பிரிச்சார், ஏன் இந்த லேவியர் ஆகமம் 4வது அதிகாரம் பார்க்கறோம்னா 16வது அதிகாரத்திலேயே இது குறித்து ஆதாரம் இருக்கு, ஆனால் டீட்டெயில்டா இல்ல, இதுல கொஞ்சம் விளக்கமா இருக்கு. எந்த மிருகமும் பாவ நிவாரண பலியின் நிமித்தம் அங்க பலி செலுத்தப்பட்டாலும் இது விதமாக 2 பிரிச்சிருவாங்க, கொழுப்பு, முக்கியமான கிட்னி போன்ற உயிர் உறுப்புகளை பலிபீடத்தில் தகனம் பண்ணுவாங்க, கழிவு பொருள்கள் அல்லது முக்கியமல்லாத பொருள்கள் எல்லாம் தோலோட சேர்த்து பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். பிரதர் அருமையான 2 அர்த்தங்களை இங்க குறிப்பிடுறார். என்னன்னா பலி செலுத்த தற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய இருதயபூர்வமான அர்ப்பணிப்பை தான் இந்த ரெண்டுமே காட்டுது. தகன பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் உறுப்புகளும் நம்மளுடைய பலியை தான் காட்டுதான், பாளையத்துக்கு புறம்பே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கழிவுப் பொருள்கள் மிருகத்தினுடைய மீத உறுப்புகள் கூட நம்மளுடைய பலியை தான் காட்டுதான். அது உலகத்தாருடைய பார்வை, இது தேவனுடைய பார்வை. உலகத்தார் அந்த புகை வந்துச்சுன்னா அந்த பக்கம் மூக்க பொத்திட்டு போவாங்க பாளையத்தை கிராஸ் பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்கள். அது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்புகள், தேவனோடு நாம் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை மற்றவங்க பார்த்தா மூக்க பொத்துற மாதிரி தான் இருக்கும். என்ன இப்படிலாம் இந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிற, வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்கிறேன்லாம் கேட்கறாங்க இல்லையா, வாலிப பிராயத்தில் வேற இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த அப்படிலாம் கேட்பாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது இல்லை. ஆனா தேவன் அந்த முக்கியமான உயிர் உறுப்புகளை எப்படி சுகந்த வாசனையா பாக்குறாருன்னா உள்ள தூபபீடத்தில் எரியுது பாருங்க. இன்னொரு புகை 3வது, அவங்களால் அசுத்தமா பார்க்கப்படக்கூடிய அதே பலிதான், உலக ஜனத்தால் அசுத்தமாய் பார்க்கப்படுகிற அதே பலி பிதாவாகிய தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையாக பார்க்கப்படும். அப்ப 3 நிழல்களுமே நம்மளுடைய மாம்சத்தை எப்படி பலி செலுத்துறோங்கிறத காட்டுது. தூப வர்க்கத்தினுடைய புகை, பலிபீடத்தில் இருக்கக்கூடிய உயிர் உறுப்புகளுடைய புகை, பாளையத்துக்கு புறம்பே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கழிவுகள். அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பாளையத்துக்கு புறம்பே எரியக்கூடிய மாம்சம் நம்ம மாம்சத்தை முற்றிலும் அழிவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், பலி செலுத்திருக்கிறோங்கிறத காட்டுது. ஆனா எப்படிப்பட்ட மாம்சத்தை பலி செலுத்திருக்கிறோங்கிறத பலிபீடம் காட்டுது, உயிராக இருக்கக்கூடிய மாம்சத்தை. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது மாம்சத்தை ஒரே நெருப்புல பலியிடும்படி தேவன் அனுமதிச்சிருக்கலாம், பிரிக்க சொல்லல, சொல்லாம. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, ஜீவ உறுப்புகளை செப்பரேட் பண்ணுங்க, இதர உறுப்புகளை தனியா எடுத்துக்கொண்டு போய் எரிச்சிருங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, உலகத்தின் பார்வையில மறித்ததாக எண்ணப்படுகிற நீங்கள் என்னுடைய பார்வையில ஜீவன் உள்ளவங்களா இருக்கீங்கிறத பலிபீடத்துல காண்பிக்கிறாராம். புரியுதுங்களா? நம்ம பலி தேவன் எப்படி பாக்குறாருனா, ஜீவ உறுப்புகள் தகனமாகுது பாருங்க. அப்ப எந்த உரிமையை தான் பலி செலுத்த வந்திருக்கோம்? ஆதாமுக்குள்ளான மரண நிலைமை இப்ப நம்ம மேல இல்ல. புரியுதுங்களா? அப்ப எப்படி பாக்குறாருன்னா, ஜீவிக்கிற உரிமையை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இப்ப அந்த ஜீவனை தான் நீங்க பலியாக்கணுங்கிறதுக்கு அடையாளமாக பலிபீடத்தின் மேல முக்கியமான உயிர் உறுப்புகள் தகனமாச்சு. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்து நமக்காக மரணம் அடைஞ்சிருக்கிறாரு, நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சபை ஜனங்கள் சில நேரங்கள் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாம எங்க கிளம்பிட்டு இருக்கிறோம் இப்ப அப்படின்னா, அநேக நேரங்கள்ல பூமிக்குரிய வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்காக இருப்பதை விட்டு பல மடங்கு உயரத்துக்கு போகணுங்கிற நோக்கம், நிறைய பணம் காசு வேணும், பூமியிலேயே நிரந்தரமா இருக்க போறது மாதிரி மிகப்பெரிய பிளான்ல வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிறோம், நிறைய பொருளாதாரங்கள்ல சிக்கிக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, பூமியிலேயே இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஜீவன் கொடுக்கலையே, அப்ப இந்த ஜீவனை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னா, பலியாக்க. என்ன சொல்றாருன்னா, தற்காலத்தில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த சரீரமானது புது சிருஷ்டியினுடைய ஒரு ஊழியக்காரன், தற்காலத்தில் தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஜெபிக்கவும் மட்டுமே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் கடனாக தேவனிடத்துல வாங்கியிருக்கோம் சொல்ற. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கீங்களா பாவனையாக ஒரு சரீரம், இது ஆல்ரெடி மறித்ததாக என்னப்பட்டாலும் கொஞ்ச காலம் மகாராஜாவுடைய ஊழியத்தை செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, கடனாக திருப்பி கொடுத்திருக்கிறாராம். இப்ப நாம் நம்மளுடையவர்களே அல்ல. அப்ப யோசிக்கணும், பூமிக்குரிய முயற்சிகளை ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, மேலானவைகளை நாடிக்கொண்டிருக்கிறோமா? பவுல் சொல்லும் பொழுது சில ஆழமான வார்த்தைகள் அங்க பேசுறாரு. எபிரேயர் 13:14,
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை,
நிலையான நகரம் நமக்கு
இங்கே இல்லை,
இங்கே இல்லை,
வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
அப்ப பூமிக்குரியவர்கள் நம்ம இல்ல, இந்த வீடு நமக்கு சொந்த வீடும் இல்ல, இந்த நகரம் நமக்கு நிலையான நகரமும் இல்ல, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த லிமிட்ல ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி பூமிக்குரிய காரியங்களை தேடலாம்? கிறிஸ்து அழகா சொல்லிடுகிறார், உண்ண உடுக்க போதும் என்று எண்ணுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். அழகா ஐயா பிரேயர்ல சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையான யூஸ் பண்ணாங்க. எங்களை உலகம் அதனுடைய ஆசை கவர்ச்சிகள் கவர்ந்து இழுக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உலகத்திலும் உலகத்தின் பொருள்கள் மீதும் அன்பு கூறாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானமுள்ள தேவனேன்னு கேட்டார் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, கிடைக்கப்பட்ட ஜீவனை நெருப்புல வைக்க. இப்ப ஆல்ரெடி நமக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க, ஜீவன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஜீவனை பலியாக்கினாதான் புது சிருஷ்டியில நம்ம உயிர்த்தள்ள முடியும். சோ நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலேயே இந்த பூமியில நமக்கு லைஃப் இல்ல, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. செட்டிலாக முயற்சி பண்ணாதீங்க, ஜாஸ்தி பொருளாதாரங்கள்ல வாஞ்சை வைக்காதீங்க, அதெல்லாம் விக்கிரகாராதனை, தேவனின் அருவருக்கத்தக்க விக்கிரகாராதனை. அணிகின்ற துணியும் உடலுக்கு ஏற்படக்கூடிய சாப்பாடுக்கு மட்டுமே நம்ம வேலை செய்தா போதும், பெரிய பெரிய லெவலுக்கு போக முயற்சி பண்ணாதீங்க. அதுதான் பாக்குறோம், பவுல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனாலதான் அப்படி பேசுறாரு. 1 கொரிந்தியர் 6:12-15,
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா என்ன தெரிவிக்கிறார் பவுல்? இப்ப ஜீவனை பெற்றிருக்கிற நாம எதை அனுபவிக்கவும் தடை அல்ல. ஏன்னா மனுக்குலத்தின் மீது இன்னைக்கு மரண தண்டனை நீக்கப்படல, நாம தான் முதல் பலன்கள், கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் மூலமாக முதல் புண்ணியத்தின் மூலமாக மீட்கப்பட்ட சிறு கூட்டத்தார் நம்ம தான். இப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை தேவன் கொடுத்துட்டார். ஆனா கொடுத்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, இது உங்களுடையதாக இல்லாமல் எனக்காக என்ன பண்ணுங்க, வழி செலுத்து. ஒருவேளை உப்பு கொடுக்காம இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்படுறதே கேள்வியே இல்லை. பிரதர் ரசல் ஃபர்ஸ்ட் வால் இன்னும் குறிப்பிடும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெயர் சபை கிறிஸ்தவர்களும் 1000 ஆண்டு அரசாட்சியின் ஆசீர்வாதத்துக்கு அட்வான்ஸா வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா, கிறிஸ்துடைய மரணத்தினால் தாங்கள் மீட்கப்பட்டதை உணர்ந்து எங்களுக்கு இழந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பூலோக தேவைகளை தான் சீட்ல எழுதி வச்சுட்டு ஜெபத்துல கேட்டு இருக்காங்க இல்லையா. என்னென்ன பொருள் வேணுமோ அதை பட்ஜெட் போட்டு உட்காருவாங்க ஜெபத்துல, உபவாசம் பொருள்லாம் ஜெபிப்பாங்க பொருளாதாரத்துக்காக. என்ன எதை வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்கும்போது, நம்ம பூமிக்குரியவர்களை தேடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னா சொல்லுவாங்க, கிறிஸ்து எங்களை ஐஸ்வர்யவான மாத்திட்டாரு, அதுக்காக தான் அவரே சிலுவைக்கு போனாரு. ஆனா இந்த பதில் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளை சத்தியத்துல ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறார், பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னா சொன்னார், பூலோகத்துல எதையும் சேர்த்து வைக்காதீங்க, அதை அரிச்சு போயிடும். திருடன் கண்ணை விட்டு திருடுவான், இது உங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனமா இருக்காது. அதான் ரெண்டே லிமிட் வைக்கிறாரு, உன்னை உடுக்க. தங்கும் இடத்தை பத்தி பேசவே இல்லை இல்லைங்களா. இன்னைக்கு சாக்குப்போக்கு சொல்றவங்களா அதை கொஞ்சம் யோசிக்கணும். தங்கும் இடத்தை பத்தி கிறிஸ்து பேசல, உன்னை உடுக்க. ஏன்னா அதை பத்தி அவரே திங்க் பண்ணல இல்லையா. தங்கும் இடத்தை பத்தி யாரு திங்க் பண்ணல? கிறிஸ்துவே திங்க் பண்ணல. ஏன் இதை இவ்வளவு தூரம் நம்ம வழிவிக்க பாக்குறோம் அப்படின்னா, புது சிருஷ்டியினுடைய நோக்கம் லட்சியம் உடன்படிக்கையின் போது மனப்பூர்வமாக நம்ம வாய் திறந்து சொன்னோம், எங்களுடைய இதை எல்லாம் பலிபீடத்தின் மேல வைக்கிறோம். அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஸ்டெப் 15 வரைக்கும்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
நம்ம முயற்சி பண்ணோம்னா நீங்க செய்யாதீங்கன்னு தேவன் கைப்பிடிக்க மாட்டார். அதான் சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு ஆனா நான் செய்ய மாட்டேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், அடிமையும் பட மாட்டேன். அப்புறம்
வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும்.
சாப்பிட சாப்பிட வயிறு ஏற்றுக்கிட்டு தான் இருக்கும். அது மாம்சத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. வயிறு சாப்பாடு போட போட என்ன பண்ணிட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது போலதான் பூமிக்குரிய தேவைகள் கூட மனுஷனுக்கு போதும் என்கிற மனது வராது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். வயிற்றுல சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்குமா, ஆனா அதையும் தேவன் அழிய பண்ணுவார். வசனம் முடியறத பாத்தீங்களா, படி.
ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.
பாத்தீங்களா, போஜனத்தையும் அழிய பண்ணுவாரு, வயிற்றையும் என்ன பண்ணிடுவாரு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது இந்த வசனங்கள் எல்லாம் அப்படின்னா, வழியினால் உடன்படிக்கை செய்து தங்களை நெருப்பின் வைத்திருக்கக்கூடிய காப்பர் பாத்திரங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீட்டாகும், அது மெல்ட் ஆகணும். பூமியில நம்மளுடைய வாழ்க்கை தரம் பொருளாதாரத்துல உயரக்கூடாது, கேரக்டர்ல. அதான் ஐஸ்வர்யங்கள். கிறிஸ்துவின் குணலட்சணத்துல யார் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் ஐஸ்வர்யவான்கள். பூமியின் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நம்ம தப்பா நினைச்சிட வேண்டாம். அந்த பிரதர்ஸ் ரொம்ப நல்லா கீழ்படுதலோடு இருக்கிறாங்க, அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிச்சார், தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்களுடைய முயற்சிக்கான பலன் அது, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்க கேரக்டர்ல நல்லா பல பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிட்டு இருப்பாங்க, அது கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எனவே பூமிக்குரிய எந்த காரியங்களையும் வைத்து யாருடைய ஐஸ்வர்யங்களை வைத்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா வசனம் நமக்கு அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. இதையும் அதையும் தேவன் ஒளிய பண்ணுவார், அவ்வளவுதான். ஒன்று குருந்தியர் 10:21.
நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பணம் பண்ணக்கூடாது.
உலகத்தின் மீது அன்பு இருந்துச்சுன்னா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கு ஊழியம் செஞ்சோம்னா உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு எஜமான்களை ஒருவரால் பிரியப்படுத்த முடியாது. நமக்கு ரெண்டு பாத்திரம் இருக்கின்றாரு. ஒரு பாத்திரம் தூப கலசமாகிய நம்முடைய நீதிமானாக்கப்பட்ட சரீரம், ஒன்லி தேவனை மகிமைப்படுத்தும்படி அதனுடைய வாழ்க்கை. இன்னொரு பாத்திரம் கூட இருக்குது, பேயிட்டிருந்து வருதுன்றாரு. அப்போ தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் மாத்திரமே பானம் பண்றவங்க உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நன்கு உணர்ந்திருப்பாங்க. இந்த பயபக்தி இருந்தால் மட்டுமே தான் முற்பிதாக்களை சுட்டி காட்டுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வரப்போறவங்களே அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை அறிக்கை பண்ணிக்கொண்டு கால்நடையாக சுற்றி தெரிஞ்சாங்க, உபத்திரவங்களை அனுபவிச்சாங்க. இவங்க எல்லாம் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்குங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்ப பாருங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்ட முற்பிதாக்களே பூமிக்குரியவைகளை தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல, உயிர் தெளிதல தான் பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆனா நமக்கு பூமிக்குரிய பிராமிஸ் எதுவுமே கொடுக்கப்படல, அனைத்துமே பரத்துக்குரிய வாக்கு தத்தமா இருக்கு. நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அவங்கவங்க நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு வசனம் மாத்திரம் படிங்க, நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 8:29.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
இந்த வசனம் சாதாரணமான வசனம் இல்லை. ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் கிறிஸ்து தேவனோடு உறவில் இருந்ததை உணரணும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஜெப ஜீவியம் கிரியை பரிசுத்தவானுடைய கூடுகையின் மத்தியில் நம்ம காண்பிக்கக்கூடிய வைராக்கியம், வேத வசனங்கள் மேல் நம்ம பாராட்டக்கூடிய பக்தி வைராக்கியம், இதெல்லாம் வச்சுட்டு தான் கிறிஸ்து சொல்றாரு, ஒரு நிமிஷம் கூட பிதா என்னை தனியா இருக்க வர்றதில்ல, கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் கெச்சமனை போயிடுறாரு இல்லையா ஜெபிக்க. அப்ப யாருடைய ஜெப ஜீவியம் தேவனோட நெருக்கமா இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்கலாங்கிறத காட்டுறார். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறபடினால் அவர் நான் இன்னொரு வசனம் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கும்படி இதை சொன்னேன்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா, பலியினால் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய அணுதின வாழ்க்கையில பலியின் ஜீவியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதோட பிரேயருக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம். ஜெபம் கூட புகையாக எழும்புதான் மேல. யாருடைய பலியின் ஜீவியம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அவங்க ஜெபம் தான் மேல போகுமா. யார் ஜெபித்து கொண்டு இந்த வேலையை செய்யறாங்களோ அவங்க பலிதான் அங்கீகரிக்கப்படுமா. எனவே ஃபைனலா அங்க பிரதர் சொல்லும் பொழுது, இந்த தூப கலசத்தின் மேல் தூவப்பட்ட தூப வர்க்கமானது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கும் அடையாளமாக பலியின் வாழ்க்கைக்கும் அடையாளமாக இருக்கும். ஒன்னு இல்லைனாலும் ரெண்டு ரயில்வே டிராக் மாதிரி எடுத்துக்கோங்க. பரிசுத்தவான்கள் பலி செலுத்தாமல் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் மேல போகாதான். ஜெபம் மாத்திரம் பண்ணிக்கொண்டு கிரியை செய்யாம உட்கார்ந்திருந்தாலும் அவங்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படாதான். எனவே பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லைங்கிறது. கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பூமிக்குரிய சுபாவத்தை மறிக்க செய்து அந்த சரீரத்தை புது சிருஷ்டியினுடைய ஒரு ஊழியக்காரனாக பார்த்துக் கொண்டார். புது சிருஷ்டி மாத்திரமே அவருக்கு எஜமானாக இருந்தது, பரிபூர்ண மனிதனுக்கே. ஆனா இன்னைக்கு நாமோ விழுது போன சரீரத்திலிருந்து நீதிமானாக்கப்பட்டு, இப்ப நீதிமானாக்கப்பட்ட மனிதனை புது சிருஷ்டி வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் சொல்லுவாரு, நீதான் நீதிமானாயிட்டே, பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதம் உனக்கு தடை இல்லைன்னு சொல்லுவாரு. ரெண்டு மனுஷனுமே நம்ம கொட்டி உட்கார வைக்கணும். பழைய மாம்சத்தின் அசுத்த சிந்தை ஒரு மனுஷன் பேசுவாரு, மாம்சத்திலே இன்னொரு மனுஷன் பேசுவார் நீதிமான். அப்ப ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கா இல்லைங்களா? இது கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கலாம் உங்களுக்கு. நாம ஒன்லி மாம்சத்தோட எடுத்து நிக்கிறோம் வசனங்களை படிக்கிறோம் இல்லைங்களா. மாம்சத்தின் பழைய பாவ சிந்தை ஒன்னு இருக்கு, நீதிமானாக்கப்பட்ட மனிதனுடைய புது மாம்ச சிந்தை ஒன்னு இருக்கு. இந்த ரெண்டு சிந்தையுமே புது சிருஷ்டி கண்ட்ரோல் பண்ணணும். பாவங்களை தூண்டும் பழைய மாம்ச சிந்தை நீதிமானாகப்பட்ட மனிதன் ரெக்வஸ்ட் வைக்கும், இதான் நீதிமானாயிட்டே, கொஞ்சம் பார், பூலோகத்தையும் பார், விஷயங்களை பார், குடும்பத்தை பாருன்னு சொல்லுமா. இது நீதிமானாக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிந்தை. இப்ப ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பழைய மாம்சம் ஒண்ணு இல்ல, அவர் பரிபூர்ண மனிதன், அவருக்குள் புது சிருஷ்டி இருந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஆனா நமக்குள் இருக்கக்கூடிய புது சிருஷ்டி பாவ மனிதனையும் கண்ட்ரோல் பண்ணணும். நியாயமான உரிமைகளை அப்பப்ப கேட்பார் பாருங்க, இன்னொரு மனுஷன் எழுந்து நின்று அவரையும் கொட்டி உட்கார வச்சாதான் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லைன்னு நாமளும் சொல்ல முடியும். வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு திறந்து கொள்ளப்பட்டுக்குரிய அன்பு சகோதர சோர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த கிருபையினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தருடைய பரிசுத்த வழிநடத்தலினும் இந்த நாளிலே முதல் செய்திலே சகோதரி எடுத்துக்கொண்ட பாடத்துடைய தலைப்பு தூப கலசம் ஆதார வசனம் லேவிய ராகமம் 16:12 வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க சகோதர சோர்களே. அதில் விசேஷமாக பார்க்குறோம் நம்முடைய அன்பின் கர்த்தர் தன்னுடைய 3.5 வருட அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் செய்திட்ட பலியின் ஜீவிதம் விசேஷமாக பார்க்கிறோம். 2 நம்முடைய கர்த்தர் இந்த பூமியிலே இல்லை வாழக்கூடிய முழு தகுதியை பெற்றிருந்த அவர் அனைத்துமே பிதாவுடைய தேவனுடைய சித்தத்திற்காக தண்ணியை என்ன பண்ணார், அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு காரியத்தை கூட நாம் தியானித்தோம் சகோதர சௌரிலே. விதமாக நீதிமானாக கருதப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் கூட நம்முடைய அன்பின் கர்த்தர் நமக்கு ரோல் மாடலாக பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறாங்க. அவருடைய அழிச்சி விட்டு பின்பற்றி நிச்சயமாக நாம் கூட நம்முடைய பூமிக்குரிய உரிமைகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நாமும் அர்ப்பணித்து நீதிமான் என்ற கருதப்படைய நிலைமையிலிருந்து ஒரு நீதிமான் நிலைமைக்கு நாம் முன்னேற வேண்டும் என்றுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அங்கு விரும்புகிறாங்க. இது அப்போஸ்தலர் வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சோர்லை. பூமிக்குரிய இந்த ஒரு வாழ்க்கையை அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அவர் அர்ப்பணித்தார் கூட நாம் கடந்த காலம் நாம் அநேக சத்தியங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அவை இந்த நாளில் கூட நம்முடைய பலியின் ஜீவிதம் முக்கியம். பலியின் ஜீவிதம் இல்லாமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜபம் செய்யும் போது நிச்சயமாக அது நம்முடைய கர்த்தர் அந்த பிதாவுடைய தேவனிடத்திலே அது பரிந்துரைக்க மாட்டார் என்ற ஒரு எச்சரிப்பை கூட நமக்கு தேவன் இந்த நாளில் கிருபியாக தந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே பலியின் ஜீவிதம் ரொம்ப முக்கியம், அதோடு கூட ஜப ஜீவிதம் ரொம்ப முக்கியம் என்ற சத்தியம் கூட இந்த நாளிலே தேவன் கிருபியாக நமக்கு தந்திருக்காங்க சகோதர சௌரலி. இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் இன்று காலை வேளையில் தியானிக்க முடியாத பிதாவாகிய தேவன் பாராட்டின கிருபிக்காக அவருக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாக கொடான கொடி நன்றிகளை நாம் அனைவரின் சார்பிலே அவருடைய பரிசுத்த பாதத்திலே மிகுந்த மனத்தால் மணி எடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் சத்திய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நம் அனைவரும் சார்பை நன்றி எடுத்துக்கொண்டு இப்பொழுது தேநீர் இடைவேளை விடப்படுகிறது. நீங்கள் தேநீர் அறிந்துவிட்டு சரியாக 12-10 மணி அளவிலே உங்களுடைய இருக்கையில் வந்து அமரும்படியாக கன்வென்ஷன் கமிட்டியார் சார்பிலே உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.